வேத ஆராய்ச்சி நேயர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம்.
சத்திய வேதத்தை தினம் ஞானி சகல தமக்கு
கிறிஸ்துக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, வேத வசனங்கள் மேலே வாஞ்சிய உள்ளவர்களாக, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்ற தீர்மானம் உள்ளவர்களாக, ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுத்து கருத்தோடு கர்த்தருடைய வசனங்களை கேட்பதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். உங்களில் அநேகர் குறிப்பிடுத்து வருகிறீர்கள், அந்த வசனங்களை மீண்டும் பகலிலே வாசித்து தியானிக்கிறீர்கள். உங்கள் நண்பர்களோடு, வேலை செய்யும் இடத்திலே உங்களோடு வேலை செய்கிறவர்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறீர்கள். இதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தையானது வெறுமையாக திரும்பாது. நம்முடைய வாழ்க்கையிலே அது எவ்வளவோ மாற்றங்களை கொடுத்திருக்கிறது. அதற்காக அடிக்கடி நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இந்த வானொலி நிகழ்ச்சிகளை நீங்கள் கட்டாயம் அநேகருக்கு அறிமுகம் செய்து வைக்க வேண்டும். சிலர் இதற்காக மிகவும் முயற்சி எடுக்கிறீர்கள். உங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்கள் அநேகரை இந்த நிகழ்ச்சியை கேட்கும்படியாக ஊக்குவிக்க உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். கர்த்தருடைய வருகை சமீபமாகிறது. நாம் அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுவோமாக. அருமையானவர்களே, நாம் இன்று 2 யோவான் நிருபத்தின் அறிமுகத்தின் தொடர்ச்சியையும் முதல் வசனத்தையும் சிந்திக்கப் போகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கள்ள போதகர்களோடு நம்முடைய உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற கேள்விக்குரிய பதிலை சிந்தித்துக் கொண்டிருந்தோம். இப்பொழுது நாம் சற்று அதை நினைவிற்கு கொண்டு வந்துவிட்டு தொடர்ந்து யோவான் புஸ்தகத்தின் அறிமுகத்தை சிந்திப்போம். கள்ள போதகர்களோடு நம்முடைய உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அதாவது இதை குறித்து நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று யோவான் தனது 2வது நிருபத்திலே கூறியிருக்கிறார். 7வது வசனத்திலே, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவாயிருக்கிறான் என்று பார்க்கிறோம். கள்ள போதகர்களோடு நம்முடைய உறவு, நம்முடைய தொடர்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அதை குறித்து கவனமாயிருக்க வேண்டும். ஏனென்றால் இதுவே இந்த நிருபத்தின் கருப்பொருளாக இருக்கப் போகிறது. நாம் இதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்முடைய விளக்கத்திலே நாம் தாறுமாறாக போய்விடுவோம். இன்றைய நாட்களிலே அன்பு 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 என்று அதிகமாக பிரசங்கிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இது வேதத்தின்படியானது அல்ல. நாம் எல்லாரையும் நேசிக்க வேண்டும் என்று இவர்களால் சொல்லப்படுகிறது. ஆனால் சிலரை நாம் அன்பு கூறக்கூடாது என்றும் அவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் வேதம் சொல்லியிருக்கிறது. 1 யோவான் 2:15 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ளவைகள் என்பது இப்படிப்பட்ட மக்களை அடையாளப்படுத்துகிறது. அடுத்ததாக நாம் ஒரு முக்கியமான வார்த்தை குறித்து சிந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த 2வது 3வது நிருபங்களிலே யோவான் என்ன சொல்லுகிறார் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். 1வது நிருபத்திலே யோவான் கூறியிருக்கிறதை கவனியுங்கள். 1 யோவான் 1:7, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடக்க வேண்டும் என்று சொல்கிறார். சத்தியமும் ஒளியும் ஒன்றாக இருக்கிறது. அவை தேவனுடைய வார்த்தைதான். நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல அன்பும் சத்தியமும் ஒன்று கொண்டு பிரிக்க முடியாதவை. இந்த இரண்டின் சுருக்கமாக இயேசு இருக்கிறார். அதாவது அன்பு சத்தியம் இந்த இரண்டின் அவதாரமாக இயேசு இருக்கிறார் என்று சொல்லலாம். ஏனென்றால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவரே சத்தியம், அவரே அன்பு, அவரே தேவன். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரே தேவனாக இருக்கிறார். சத்தியம் என்ற வார்த்தையோடு கூட அடுத்த ஒரு வார்த்தை இந்த சிறிய கடிதத்திலே முக்கியமான இடத்தை பெறுகிறது. அது என்ன தெரியுமா? நடத்தல் என்ற வார்த்தையாகும். 2 யோவான் 4வது வசனத்தை பாருங்கள். அங்கே யோவான் ஒன்றை கூறுகிறதை கவனிக்க வேண்டும். பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன் என்று பார்க்கிறோம். இங்கே நடக்கிறது என்ற வார்த்தை வருகிறதை கவனியுங்கள். அடுத்ததாக 2 யோவான் 6வது வசனத்தையும் பாருங்கள். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. 1வது நிருபத்திலே யோவான் சொல்கிறார், 1 யோவான் 3:10, இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அந்த நீதி இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். மேலும் கிறிஸ்துவினுடைய தெய்வத்துவத்தை மறுதளிப்பது என்பது நீதியை செய்யாததாயிருக்கிறது. பிரியமானவர்களே, சத்தியமே முக்கியமானது. அடுத்ததாக, தன் சகோதரனில் அன்பு கூறாமல் இருப்பது என்பது இரண்டாவது இடத்தை பெறுகிறது. அதாவது, நடப்பது என்ற காரியம் இரண்டாவது இடத்தை பெறுகிறது. இந்த ஒரு இரண்டாவது வார்த்தையோடு நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் எதிரான முனையின் முடிவிற்கு செல்கிறோம். சத்தியம் மட்டும் முக்கியமானதல்ல, நடத்தலும் முக்கியமானதே. ஆகவே நாம் சகோதரர்களை நேசிக்கும்படி அழைக்கப்படுகிறோம். ஆகையால் இந்த நிருபம் முதலாம் நிருபத்தினுடைய சரி நிலையான கருத்தை நமக்கு தரவில்லை. நம்முடைய இன்றைய காலகட்டத்திற்குரிய ஆலோசனையாக காணப்படுகிற அன்பு அன்பு என்று நமக்கு எதிர்ப்படுகிற யாவரையும் அன்பு கூற வேண்டும் என்ற கருத்து வேதத்தின்படியானது அல்ல. அன்பை குறித்து இங்கே யோவான் சொல்லும் பொழுது அது தேவனுடைய குடும்பத்திற்குள்ளே உள்ள அன்பு என்பதே யோவான் தெளிவுபடுத்துகிறார். நாம் இதை குறித்து மிகவும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த அன்பை குறித்து அநேகர் தவறான விளக்கங்களை கொடுக்கிறார்கள். தேவனுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் சகோதரனாக சகோதரியாக அன்பு கூற வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அன்பை குறித்தே யோவான் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய குடும்பத்தில் உள்ள இந்த அன்பு சபையிலே இன்று காண்பிக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்துவிட்டவர்கள், ஆவிக்குரிய சபையின் உறுப்பினர்கள் யாவரும் தேவனுடைய அன்பை சகோதரர்கள் மத்தியிலே காண்பிக்க வேண்டியது அவசியம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, என்னுடைய வாழ்க்கையிலேயும் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் இது அவசியமானதே. அதே வேளையிலே இந்த அன்பு எல்லை தாண்டி போகக்கூடாது என்பதையும் நாம் அறிய வேண்டும். ஏனென்றால் தேவன் இதை தேவனுடைய குடும்பத்திற்குள்ளே காணப்பட வேண்டும் என்று ஒரு எல்லையை வரையறை செய்திருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய விசுவாச பயணத்திலே கள்ள போதகர்கள் யோவான் நாட்களிலே எதிர்பட்டது போல நமக்கும் எதிர்படலாம். அவர்கள் விசுவாச துரோகிகள், உண்மையிலேயே அவர்கள் அந்தி கிறிஸ்துக்கள். அதாவது, இவர்கள் கிறிஸ்துவின் தெய்வத்துவத்தை மறுதளிக்கிறவர்கள். யோவான் சொல்கிறார், இவர்கள் உங்களுக்கு எதிர்படும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு அன்பை கொடுக்க வேண்டாம், அவர்களை வரவேற்று உபசரிக்கவும் அவர்களை வாழ்த்தவும் வேண்டாம் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, வேத புரட்டர்களை உங்கள் வீட்டிற்குள்ளே அனுமதியாதிருங்கள். அவர்கள் உங்கள் விசுவாசத்தை இல்லாமல் போக செய்து விடுவார்கள். நீங்கள் ஏற்கனவே வேத வசனங்களை வாசித்து தொடர்ந்து வேத வசனத்தை சிறப்பாய் கற்று விசுவாச வாழ்க்கையிலே வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தவறான போதனை செய்து உங்களை விசுவாசத்தை விட்டு வழிவிலக செய்யக்கூடியவர்கள், வேதத்தை புரட்டுகிறவர்கள் உங்கள் வீட்டிற்குள்ளே நுழைய முயற்சிப்பார்கள் என்றால் அவர்களை நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. யோவான் முதலாம் நிருபத்திலே யோவான் கூறின காரியங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள இந்த இரண்டாம் நிருபம் மிகவும் உதவியாக இருக்கிறது. அவர் கிறிஸ்தவத்தில் உள்ள இரண்டு எதிர் எதிர் கொள்கைகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதாவது, சத்தியம் மற்றும் அன்பு. இவை இரண்டுமே முக்கியமானவைகள்தான். ஆனாலும் இவை இரண்டிலே சத்தியம் அன்பு எது முக்கிய இடத்தை பெறுகிறது? இதில் எது பெரியது என்ற கேள்வி எழும்புகிறது. அதை குறித்துத்தான் யோவான் இங்கே சொல்லுகிறார். இரண்டு யோவான் முதல் இரண்டு வசனங்களை வாசிக்கிறேன். நமக்குள் நிலை நிற்கிறதும் எண்டெண்டைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்தை நிமித்தம் நான் மாத்திரமல்ல சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும் தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது. இந்த இரண்டாவது யோவான் நிருபம் தனிப்பட்ட முறையில் எழுதப்பட்ட நிருபம். இது தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் எழுதப்பட்டதாகும். இங்கே இரண்டாவது வசனத்திலே மூப்பன் என்ற வார்த்தையை பார்க்கிறோம். இதற்கு இரண்டு அர்த்தங்கள் உண்டு. இது மூத்த குடிமக்களை, வயதானவர்களை குறிக்கும். இரண்டாவதாக, இது தகுதியை, அதாவது சபையிலே உள்ள அலுவலக காரியத்தை, ஊழியரை அல்லது போதகரை குறிக்கும். இங்கே யோவான் மூப்பன் என்று அழைத்துக் கொள்ள காரணம், அவர் சபையிலே தனக்குள்ள பொறுப்பை குறித்தே அவ்வாறு சொல்லுகிறார் என்று உறுதிபட சொல்லலாம். இப்பொழுது தனக்கு வயதாகிவிட்டது என்பதை அர்த்தப்படுத்தியும் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கலாம். இந்த நிருபத்தை எழுதும்பொழுது அவருக்கு 90க்கும் மேலாக வயது இருந்திருக்க வேண்டும். இங்கே அவர் தன்னுடைய அழைப்பாகிய அப்போஸ்தலர் என்ற பெயரை பயன்படுத்தவில்லை என்பதை கவனியுங்கள். இதற்கான காரணம் தெளிவானது. அவர் யாருக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறாரோ அவர்கள் இவருடைய அதிகாரத்தை ஏற்கனவே ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே அவர் தன்னை மூப்பன் என்றுதான் அழைத்துக் கொள்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட என்பது சபையில் உள்ள ஒரு பெயர் பெற்ற பெண்மணியின் பெயராக இருக்கலாம், அல்லது யோவான் தம்முடைய சிந்தையிலே அங்கே உள்ள ஸ்தல சபையை நினைத்து இவ்வாறு சொல்லியிருக்கவும் கூடும். அதேபோல பிள்ளைகள் என்பது அந்த பெயர் பெற்ற பெண்மணியின் சரீரப்பிரகாரமான பிள்ளைகளை குறிக்கிறதாக இருந்திருக்கலாம், இல்லையென்றால் அந்த சபையின் ஆவிக்குரிய பிள்ளைகளை குறித்திருக்கலாம். இரண்டு வழிகளிலேயும் அதற்கு விளக்கம் சொல்லலாம். ஆனாலும் இது ஒரு தனி நபரை பற்றி சொல்லுகிறது என்பதை விட சபையை பற்றி சொல்லுகிறது என்பது மிக பொருத்தமாய் இருக்கும். இந்தைய சபையையும் சேர்த்துதான் இது சொல்லுகிறது. விரிவான எல்லையை இது உள்ளடக்கியிருக்கிறது. அதாவது சபை என்றவுடன் ஒரு குறிப்பிட்ட சபை பிரிவையோ அல்லது ஒரு ஸ்தல சபையையோ இது குறிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய விசுவாசிகளின் கூட்டம் முழுவதையும் இது குறிக்கிறது. இந்த நிருபம் பல நூற்றாண்டுகளாக சபைக்கு பொருந்துகிறதாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிருபத்திலே எழுதப்பட்டுள்ள காரியங்கள் சபையை ஆக்கப்பூர்வமாக நடத்தி செல்கின்றன. இன்றைய நாட்களிலே சபையானது அன்பை மிகவும் முக்கியத்துவப்படுத்தி பிரசங்கித்துக் கொண்டிருப்பதனாலே இந்த நிருபம் மிகவும் தேவை என்று கருதுகிறேன். ஏனென்றால் அன்பு என்பது என்ன என்று அதற்குரிய சரியான கண்ணோட்டத்தை இது கொடுப்பதோடு தவறான அன்பை குறித்தும் இது எச்சரித்து நம்மை நல்வழிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. ஆகவே இந்த நிருபம் இன்றைய நாட்களுக்கு மிகவும் தேவையான ஒன்று. பிரியமானவர்களே, இங்கே சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும் என்று முதலாவது வசனத்திலே பார்க்கிறோம். நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல சத்தியம் என்ற வார்த்தை இந்த நிருபத்திலே வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. சத்தியம் என்பதே இந்த நிருபத்திற்கு திறவுகோல் வார்த்தையாகவும் காணப்படுகிறது. கிறிஸ்தவ அன்பிற்கு ஒரு எல்லை இருக்கிறது. அது சத்தியத்திற்குள் இருக்கிற தேவனுடைய குடும்பத்திற்குள்ளானவர்கள் மத்தியிலே காணப்பட வேண்டும். சத்தியத்தின்படி என்ற வார்த்தை தேவனுடைய வார்த்தையையும் மேலும் தேவனுடைய வார்த்தையிலே வெளிப்படுத்தப்பட்டுள்ள இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கும். சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவள் என்று சொல்லும்பொழுது யோவான் இரண்டு காரியங்களை சொல்கிறார். முதலாவதாக, அவருடைய அன்பை பெற வேண்டிய நபர் இயேசு கிறிஸ்துவின் மற்றொரு விசுவாசியாகத்தான் இருக்க வேண்டும். அதிலும் அவர் உண்மையான விசுவாசியாக இருக்க வேண்டும். அடுத்ததாக, அதாவது இரண்டாவதாக, இதை வலியுறுத்தி கூறுவதிலே அவர் உண்மையாக இருக்கிறார். அதாவது அன்பை வெளிப்படுத்தி காண்பிப்பது என்பது ஒரு சாதாரணமான பயனற்ற வார்த்தையாக இருக்கக்கூடாது. அதில் பக்தி வேஷம் காணப்படக்கூடாது. உண்மையாக யோவான் வெளிப்படுத்துவதை இங்கே பார்க்கிறோம். நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் என்று முதலாவது வசனத்திலே சொல்லியிருக்கிறார். இங்கே யோவான் விசுவாசிகளின் ஐக்கியத்தில் உள்ள மற்றவர்களையும் இணைத்து சொல்கிறார். அவர்களும் இந்த சபையை அல்லது அந்த சபையில் உள்ள பெயர் பெற்ற குறிப்பிட்ட பெண்மணியை நேசிக்க வேண்டும். இவளுடைய சிறந்த சாட்சி நிமித்தம் அவ்வாறு அந்த அம்மாள் மீது அன்பு கூற வேண்டும். அருமையானவர்களே, நீங்கள் சபை உறுப்பினர்கள் யாவரையும் நேசிக்கிறீர்களா? உங்கள் சபையில் உள்ள எல்லாரையும் ஒன்றுபோல நீங்கள் அன்பு கூறுகிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். ஒருவேளை அவர்கள் விசுவாசத்திலே சற்று உங்களைப் போல உயர்வாக இல்லாவிட்டாலும் குறைவாக காணப்பட்டாலும் அவர்களையும் நீங்கள் நேசிக்க வேண்டும். அடுத்ததாக, சத்தியத்தின் நிமித்தம் என்ற ஒரு வார்த்தையை முதலாவது வசனத்திலே பார்க்கிறோம். இதற்கு சத்தியத்தை காக்க வேண்டும் என்ற அர்த்தம். தேவனுடைய சத்தியமானது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டியது அவசியம். இந்த அநேக தேவ ஊழியர்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக பிரசங்கிக்க மக்களை கவர பலதரப்பட்ட முறைகளை பின்பற்றுகிறார்கள். அவர்கள் தேவ வசனம் சொல்லுகிறது எதுவோ அதை அப்படியே சொல்ல மாட்டார்கள். வேத வசன விளக்கத்திலே எதுகை மோனை போட்டு அதை மறைவாக பொதிந்து வைத்து போதிப்பார்கள். ஆனால் வேத விளக்கங்கள் தெளிவாக சொல்லப்பட வேண்டும். சில பிரசங்கிமார்கள் வேதத்தின் சில உபதேசங்களை விசுவாசிக்கிறதில்லை. அவர்கள் தங்களுக்கு பிடித்த சிலவற்றை மட்டும் பிடித்துக் கொண்டு மற்றவைகளை விட்டுவிடுகிறார்கள். ஒரு பிரசங்கியார் அவ்வாறு சில உபதேசங்களை விசுவாசிப்பதில்லை. இவரை ஒரு நாள் தேவ ஊழியர் ஒருவர் சந்தித்தார். அந்த பிரசங்கியார் சில காரியங்களை நம்புவதில்லை என்பதை அறிந்திருந்த இந்த தேவ ஊழியர் அந்த உபதேசங்களை குறித்து இவரிடத்திலே பேச்சு கொடுத்தார். இவற்றையெல்லாம் நீங்கள் விசுவாசிப்பதில்லையாமே என்று ஊழியர் கேட்டவுடன் அந்த பிரசங்கியாருக்கு எரிச்சலாக வந்தது. இருந்தாலும் இவர் அவரிடத்திலே அதை தெளிவுபடுத்தும்படி கேட்டுக்கொண்டார். அவர் அதை தெளிவுபடுத்தாமல் தன்னுடைய அவிசுவாசத்தை மறைக்கவே முயற்சி செய்தார். தான் அந்த உபதேசங்களை விசுவாசிக்கவில்லை என்பதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் காணப்பட்டார். ஒருவரின் விசுவாசத்தை நாம் குறை சொல்ல முடியாது. அது நம்முடைய விசுவாசத்திலிருந்து வேறுபட்டதாக இருந்தாலும் அவர்கள் விசுவாசத்தை மதிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் எதை விசுவாசிக்கிறார்களோ அதிலே தெளிவாக இல்லாவிட்டால் அவர்கள் விசுவாசத்தை மதிக்க முடியாது. நமக்குள் நிலை நிற்கிறதும் எந்தெண்டைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்தின் நிமித்தம் என்று நாம் அந்த வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மோடு எந்தெண்டைக்கும் சத்தியம் இருக்கிறது. இன்றைய நாட்களிலே நாம் எவரையும் நம்ப இயலவில்லை. ஒரு தலைவரையோ அறிவியல் அறிஞரையோ மேதைகளையோ அல்லது பேர் புகழ் பெற்ற செல்வந்தரையோ நாம் நம்ப இயலாத போது ஒருவரை நாம் முற்றிலும் நம்ப முடியும், விசுவாசிக்க முடியும். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த சத்தியம் நமக்குள் நிற்கிறது என்று இந்த வசனம் சொல்கிறது. நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆவியானவர் இந்த காரியங்களை நமக்கு சாத்தியமாக்குகிறார். அடுத்ததாக இந்த சத்தியம் எந்தெண்டைக்கும் நம்மோடு இருப்பதாகும் என்றும் பார்க்கிறோம். சத்தியமானது ஒருபொழுதும் மாறாதது. இது மாற்றக்கூடியதும் அல்ல. ஒருவர் இவ்வாறு கூறினார், எது உண்மையோ அது புதியதல்ல, எது புதியதோ அது உண்மையல்ல என்று கூறினார். மீண்டும் கூறுகிறேன், கவனியுங்கள். எது உண்மையோ அது புதியதல்ல, எது புதியதோ அது உண்மையல்ல. சில விதிவிலக்கை உடைய அநேக பொது விதிகளைப் போல இதுவும் பொதுவாக உண்மையாகவே காணப்படுகிறது. அருமையானவர்களே, நீங்கள் உங்களுக்குள்ளே நிலை நிற்கிற சத்தியத்தை பெற்றிருக்கிறீர்களா? எந்தெண்டைக்கும் உங்களோடு இருக்கிற சத்தியத்தை சுதந்திரித்திருக்கிறீர்களா? இல்லையென்றால் இப்பொழுதே கர்த்தரிடத்திலே ஜெபித்து நீங்கள் சுதந்திரிக்க ஆரம்பியுங்கள். சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவை பரிபூர்ணமாக உங்கள் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையிலே தலைவராயிருக்கும் பொழுது நீதியோடும் நேர்மையோடும் சத்தியத்திலே நிலை நிற்க அவரே உங்களுக்கு பலன் தருவார். இந்த உலகத்திலே எது உண்மை என்பதை அறிந்திருக்கிறோமோ அதிலே உறுதியோடும் தைரியத்தோடும் நிற்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-908-12-21, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். யாத்திராகமம் 23:20.
ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசுநாதர் நாமத்திற்கு, ஜெயம் ஜெயம் எப்போதும். உம்மை பின் செல்வேனின் சுவாமி, எனக்காக நீர் மரித்தீர். உமதன்பால் நான் இருப்பேன். பாவ சஞ்சலத்தை விட நாளை வர காத்திரதே,
இரட்சகரே
அழைத்தீரா, பாவியே ஓடிவா.